கிறிஸ்தேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோடு, நாகர்கோயில், திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி சகோதர சகோதரிகளுடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். மீண்டும் தேவனுடைய கிருபையில இந்த மாலை வேளையில் நாம் முகமுகமாக சந்தித்து தேவனுடைய மேலான வார்த்தைகளை தியானிக்கும் வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இது மாதிரியான இந்த கடைசி நாட்களின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு எந்த நோக்கத்திற்காக தருகிறாரோ அது நம்ம இடத்துல நிறைவேற நம்ம ஒப்புக் கொடுப்போம். சகோதரர் சொன்ன மாதிரி கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தீர்க்க தரிசனத்தின் மீதான நம்முடைய வகுப்பை இன்றைக்கு நாம மீண்டும் துவங்க இருக்கிறோம். 4 மாதங்களுக்கு முன்பு வரை தீர்க்க தரிசனங்களின் படி இனி சம்பவிக்க வேண்டிய சம்பவங்கள் என்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலிருந்து சபையானது நிறைவடைவதற்கு முன்பு நிறைவேற போகிற உலகத்தினுடைய சம்பவங்களை தீர்க்க தரிசனங்களின் படி நாம தியானிச்சு வருகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமேயானால் நாம இந்த தீர்க்க தரிசன வகுப்புல நிறைவேற காத்திருக்கிற சம்பவங்கள் என்று ஒரு சில சம்பவங்களை ஏற்கனவே நாம பார்த்து முடித்திருக்கிறோம். தீர்க்க தரிசனங்களின் படி இனி சம்பவிக்க வேண்டிய சம்பவங்களில் முதலாவது நடந்து கொண்டிருக்கிற அறுவடையின் வேலை முடிவுக்கு வருவது. அறுவடையின் வேலை முடிவுக்கு வரும் தருணம் புராட்டஸ்டன்ட் அமைப்புகளுடைய கூட்டமைப்பு, அதாவது WCC, அதாவது வேதத்தின் மிருகத்தின் ஸ்வரூபம் ஆவி பெற்றுக் கொள்வது நிறைவேறும். இந்த புராடஸ்டன்ட் அமைப்பு அப்போஸ்தல உரிமையின் தொடர்ச்சி என்ற அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் தருணம் போப் மார்க்கம் இந்த புராடஸ்டன்ட் கூட்டமைப்போடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொள்ளும். அதாவது 3வது சம்பவம், மிருகமும் மிருகத்தின் ஸ்வரூபமும் ஒன்றுபடுவது, அல்லது பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் இணைவது. இதற்கு பின்பு, அதாவது வித்தியாசங்களை கலைந்து போட்டு நோக்கத்தில் ஒன்றுபட்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவ அமைப்புகள் ஒரு வலிமையான மத அமைப்பாக உருவாகி இருக்கிற அந்த தருணத்தில், அதை பார்த்து வல்லமையில குன்றி போயிருக்கிற இந்த ஐரோப்பிய தேசத்து அரசியல் அமைப்புகள் தங்களுடைய அதிகார வல்லமைய இந்த மத அமைப்புக்கு தருவாங்க. இது 4வது முக்கியமான சம்பவம், மதமும் அரசியலும் உலக அளவுல இணைவது. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா, இப்ப நம்ம லோக்கல்ல இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும் போது சகோதரர்கள் தீர்க்க தரிசனங்கள் பத்தி கேட்டிருக்கனால, பிரதர் இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா சில கட்சிகளோடு சில சபைகள் ஒன்றிணைஞ்சிருக்குது, அதை பெரிய அடையாளமா எடுக்கிறாங்க. அப்படி எடுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இன்டர்நேஷனல் செட்டப், அதாவது உலகளாவிய அளவுல இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும். அப்போ 4வது சம்பவம், மதமும் அரசியலும் ஒன்றுபடுதல். அப்படி படும்போது அவர்கள் உயர்ந்த ஒரு அதிகாரத்தில் இருப்பாங்க. இப்படியாக மதமும் அரசியலும் ஒன்றுபட்டு ஒரு மிகுந்த வல்லமையில இருக்கும்போது இந்த மதம் அரசியல் அமைப்பை பயன்படுத்தி இந்த உலகத்தின் மேல சில நிர்பந்தமான சட்டத்திட்டங்கள் கொண்டு வருவாங்க. அந்த சட்டத்திட்டங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதங்களுக்கு ஒரு நிர்பந்தமான சூழல் உண்டு பண்ணும். அப்பதான் இந்த பூமியில ரொம்ப விசேஷமா பாத அங்கங்கள் மேல உண்டாகும், ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராகாலம். இந்த உடலும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம் தான் நாம இப்ப தியானிச்சுட்டு இருக்கிற வசன பகுதி. இந்த ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம், யோவான் 9:4 கர்த்தர் இயேசு சொன்ன அந்த வசனம், இது அவருக்கு சுவிசேஷத்தின் ஆரம்பத்துல சம்பவிச்சது. அது அப்படியே சுவிசேஷத்தின் முடிவுல அவருடைய சரீரத்துல பாத அங்கங்களா இருக்கிறவர்கள் மேலேயும் இது அனுமதிக்கப்படும். அப்ப இந்த ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம் பாத அங்கங்கள் மேல அனுமதிக்கும் போது என்ன மாதிரியான சம்பவங்கள் சம்பவிக்கும், எவ்விதமான தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதல்கள் நாம பார்க்கலாம். இது வந்து வேதத்துல பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாட்டுல என்று சொல்லி நிறைய வசன பகுதிகள் இந்த ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்கால பகுதிக்கு இருக்கு. அதனால நாம அந்த தலைப்பை ஒரே நாளில் பார்க்காம நாம எப்படி முயற்சி பண்ணோம், முயற்சியை ஆரம்பித்தோம்னா, ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலத்தை குறித்து வெளிச்சம் தரக்கூடிய வேதத்தினுடைய சம்பவங்களை ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொரு சம்பவத்துல ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம் பற்றி என்ன அம்சம் சொல்லப்பட்டிருக்கோ அதை உள்வாங்கிட்டு அடுத்த சம்பவத்துக்கு போவோம். இப்படித்தான் நாம பேசணும். இப்படி பேசி இந்த ஒருவரும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம் பற்றின முதல் சம்பவம் தானியேல் 3 பார்த்தோம். தானியேல் 3 நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை செய்து பாபிலோனின் தூரா பட்டணத்துல நிறுத்தி ஜனங்களுக்கு அழைப்பு கொடுத்து ஜனங்கள் அனைவரும் ஒரு சமயத்துல அந்த பொற்சிலைய வணங்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்து அதை ஜனங்கள் எல்லாம் கேட்டு அப்படியே கீழ்படிய, ஆனா அந்த சமயத்துல அங்க இருந்தவங்கல ஒரு 3 எபிரேய புருஷர்கள் மாத்திரம் அந்த கட்டளைக்கு தலை வணங்காம அந்த பொற்சிலைய வணங்காம இருப்பதை ஒரு சிலர் கண்டு ராஜாவுக்கு அது சொல்லும் போது ராஜா அவர்களை கூப்பிட்டு விசாரிச்சு இதெல்லாம் பார்த்தோம். அப்ப அந்த 3 எபிரேய புருஷர்கள் தெளிவா சொல்லுவாங்க, ராஜா நாங்க ஆராதிக்கிற எங்க தேவன் எங்களை உங்க கைக்கும் இந்த அக்னி சொல்லிக்கும் விடுவிக்க வல்லவர், ஆனாலும் அவர் விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாங்கள் ஒருபோதும் நீங்க வச்ச சிலைய வணங்க மாட்டோம். உடனே அவங்கள அவரு அக்னி சொல்லையில தூக்கி போட அங்க தேவன் அவர்களை அற்புதமான வகையில காப்பாற்ற. சோ இந்த சம்பவம் ரொம்ப முதல் சம்பவமா நாம பார்த்தோம். எப்படி மதம் அரசியல் என்ற அமைப்புகள் அதிகாரத்துக்கு வந்து இருக்கும் போது பாத அங்கங்கள் மேல நிர்பந்தமான சட்டத்திட்டங்கள் அனுமதிக்கப்படும், அதற்கு பாத அங்கங்கள் இசைந்திராம தேவனுக்கு நல்ல சாட்சியாக நிற்பாங்க. அப்ப பாத அங்கங்கள் மேல ஒரு விசேஷ உபத்திரவம் வரும், ஆனா அதன் மத்தியில அவர்கள் மாம்சத்திலான ஓட்டம் முடிவுக்கு வந்து மகிமை அவர்கள் சுதந்திரிப்பாங்க என்று பார்ப்போம். இன்னைக்கு ஒரு 2 சம்பவம் பார்க்கலாம். ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலம், அதை குறித்து மேற்படி நமக்கு சில நுணுக்கமான விஷயங்களை சொல்லக்கூடிய காரியங்கள் நாம பார்ப்போம். 2 சம்பவம் பழைய ஏற்பாட்டில் என்ன எடுக்கலாம்னா, கிதியோன் பிக்சர், நியாயாதிபதிகள் 7 பதிவாகி இருக்குது. கிதியோன் மீதியானியருடனான யுத்தத்துக்கு ஒரு 32,000 இஸ்ரேலர்கள் மத்தியில இருந்து வடிகட்டி ஒரு 300 யுத்த புருஷர்களை தேர்ந்தெடுத்து அந்த 300 யுத்த புருஷர்களோடு மீதியானியருடனான யுத்தத்துல அவர் ஜெயிப்பது. பொதுவா இந்த வசன பகுதி நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். இது வந்து அடிப்படை வகுப்புல சபை பாகம் 3 பாகத்துல இந்த சம்பவத்தை நம்ம குறிப்பிடுவோம். கிதியோன் கர்த்தர் இயேசுவுக்கு அந்த 300 பேர் சுவிசேஷ யுக சபைக்கு நாம எடுப்போம். அப்ப எப்படி இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய சபை 3 கட்டத்துல அப்படின்னா 3 கட்டமா 3 படிகளா படிகளின் மூலமா அவர்கள் வடிகட்டப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையுள்ளவர்கள். சோ இதுக்குதான் நம்ம அந்த வசன பகுதியை நாம அப்ளை பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் இந்த வசன பகுதியை நம்ம பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த வசன பகுதியை இன்னொரு ரீதியில கூட நாம பொருத்தி பார்க்க முடியும். எதுக்கு என்று பார்த்தா ரொம்ப அருமையா, அதாவது கிதியோன் சில அம்சங்கள் இருக்கு. கிதியோன் அந்த 300 பேரும் 100 பேரா மூன்று படைகளாக பிரிக்கப்படுவது, கையில எக்காலம் பானை தீவட்டி கொடுக்கப்பட்டு அதை அவர்கள் பயன்படுத்துவதற்கு சொல்லப்படுவது, கடைசியில கிதியோன் சொன்ன விதத்துல அந்த எக்காலம் பானை தீவட்டி அவர்கள் பயன்படுத்தி ஒரு வினோதமான விதத்துல அந்த யுத்தத்தை அவர்கள் ஜெயம் கொள்ளுகிற இந்த சம்பவங்கள் எடுத்து பார்க்கும் போது இது இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுல பாத அங்கங்கள் இறுதியாக கொடுக்க போற சத்தியத்துக்கான சாட்சி மற்றும் அதைத் தொடர்ந்து அவங்களுடைய மகிமை நிறைவேறுதலுக்கு இந்த வசனம் அருமையா பொருந்தது. அப்படி பார்க்கும்போது அந்த ஒருவனும் கிரயம் செய்யக்கூடாத ராக்காலத்தில் சம்பவிக்க போறது என்ன என்பது நமக்கு அங்க தெரிய வரும். இது நீங்க ஒரு முறை அந்த சம்பவம் வாசிக்கலாம். வசனம் எங்கன்னா 7:15-22 மட்டும். இதுதான் அந்த கிதியோன் 300 பேரோடு மீதியானியரோடு யுத்தம் செய்து ஜெயித்த சம்பவம். சோ முதல் பகுதி 15-18 வரைக்கும் எடுத்தோம்னா அங்க அவர் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறார். ஆனா வசனம் 19-22 வரைக்கும் எடுத்தோம்னா அந்த யுத்தம் சம்பவித்த நேரம் அந்த யுத்தம் சம்பவித்த விதம் பற்றி சொல்லப்படுது. அந்த யுத்தம் எப்ப சம்பவிச்சது என்று பார்க்கும்போது நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு இரவு நேரம் நடு ஜாமம் இரவுல நடக்கிற இந்த யுத்தம் ஒரு வகையில பார்க்கும்போது அந்த ஒருவனும் கிரயம் செய்யக்கூடாத ராக்காலத்தில் பாத அங்கங்கள் மேற்கொள்ளுகிற அந்த யுத்தம் ஆட்டுக்குட்டியானவருக்கும் அந்த 10 ராஜாக்களுக்கும் யுத்தம் சம்பவிக்கிறது. இதுக்கு ஒரு இணையான சம்பவமா இருக்கு. சரி, ரொம்ப சுருக்கமா நாம இது பார்க்கலாம். சோ இங்க கிதியோன் கர்த்தர் இயேசுவுக்கு அவர் நிழல் என்று எடுத்துக்குவோம். 300 பேர் யுத்த புருஷர்கள் சுவிசேஷ யுகத்தின் முடிவில் மாம்சத்தில் எஞ்சி இருக்கிற பாத அங்கங்களுக்கு நிழல், அப்புறம் எக்காலம், அப்புறம் அந்த எக்காலத்தை ஊதுவது என்பது அந்த பாத அங்கங்கள் சத்தியத்தை பறைசாற்றுவது என்று சொல்லலாம். அப்படின்னா சத்தியத்தை பகிரங்கமாக அறிவிப்பது என்று சொல்லலாம். அந்த மண்பாண்டங்கள் மண்பானை அது குறிக்கணும் அவங்களுடைய மாம்ச சரீரம். அந்த மண்பாண்டத்தை அவர்கள் உடைக்கணும். அது அவர்களுடைய மாம்ச சரீரம் மரணத்துக்கு உள்ளாகுவத குறிக்குது. கடைசியா அந்த தீ வெட்டி அதை அவர்கள் உயர்த்தி காண்பிக்கணும். இதுவும் எதைத்தான் குறிக்கும்னா, சத்திய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வதை குறிக்கும். சுருக்கமா இந்த நிழல்களுக்கான பொருள் நம்ம பார்க்கும்போது, இப்ப அவங்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா, சகோதர சகோதரிகளே, கிரியோன் ஒரு 100 பேரோடு ஒரு திசையில இருப்பாரு. அப்போ கிரியோன் என்ன செய்கிறாரோ அதை அவர்கள் பார்த்து கிரியோன் செய்கிற பிரகாரமே அவர்களும் செய்ய வேண்டும். இதுதான் கட்டளை. அந்த கட்டளை அவர்கள் எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல அவர்கள் செய்ய வேண்டியது எக்காலத்தை ஊதணும், பின்பு செய்ய வேண்டியது அந்த மண்பாண்டங்களை உடைத்து செய்யணும். அப்போ மண்பாண்டங்களை அது வரைக்கும் அவர்கள் கையில தான் பிடிச்சிருப்பாங்க. அதற்கு உள்ளதான் என்ன இருக்கும், அந்த தீவட்டி எரிந்து கொண்டிருக்கும், ஆனா வெளியே வெளிச்சம் தெரியாது. சோ முதல்ல அவர்கள் எக்காலம் ஊதி பின்பு மண்பாண்டத்தை உடைக்கணும். அப்படி உடைக்கும் போது தீவட்டி வெளியே தெரியும். அதை அவர்கள் என்ன பண்ணும், உயர்த்தி பிடிச்சு பிரகாசிக்க செய்யணும். செய்து கொண்டே அவர்கள் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று அங்க சொல்லணும். இது சொல்லும் போது அங்க அந்த ஒரு குருட்டாட்டம் வந்து அந்த மீதியானியர் ஒருவரை ஒருவரை வெட்டி வெட்டி கொண்டு அவர்கள் மறிக்கிறாங்க. இங்க கிதியோனுக்கு வெற்றி கிடைக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சோ இது அருமையான ஒரு நிழல். கிதியோன் கர்த்தர் இயேசுவுக்கு நாம் எடுக்கும் போது அவரோடு இருக்கிற 300 பேரும் பாத அங்கங்களுக்காக எடுக்கும் போது, கர்த்தர் இயேசுடைய தலைமையில இந்த யுகத்தினுடைய முடிவில் பாத அங்கங்கள் சத்தியத்துக்கு ஒரு இறுதியான சாட்சிய அந்த சத்தியத்தை அறிவிப்பதின் மூலம் செய்து முடிப்பாங்க. அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர்களே எக்காலம் ஊதணும், சத்தியத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த சாட்சி கொடுக்கிறாங்க. யாருக்கு விரோதமா அப்படின்னா, அப்போ அந்த ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தில் அதிகாரத்தில் இருக்கிற அமைப்புகளுக்கு எதிராக நின்று. உடனே என்ன ஆகுதுன்னா, அவர்களுடைய அந்த அந்த மண்பாண்டத்தை அவர்கள் என்ன பண்றாங்க, உடைக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம், இது சிக்னல். சோ முதல்ல அவர்களை எக்காலம் ஊதி பின்பு மண்பாண்டத்தை உடைப்பது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, அவர்கள் எப்போ இந்த அமைப்புகளுக்கு விரோதமா ஒரு இறுதியான சாட்சி அவர்கள் கொடுக்கிறாங்களோ, இந்த அமைப்புகள் அவர்கள் மேல உபத்திரவத்தை கொண்டு வந்து அந்த உபத்திரவத்தின் மதியில பாதங்கங்கள் மாம்சமான திரைய கடந்துடுவாங்க. அதுதான் அந்த பானை உடைக்கப்படுவது குறிக்குது. இதற்கு முன்பு பார்த்த சம்பவம் வந்து தானியேல் 3 அதிகாரம், தெரியுதுங்களா? அந்த 3 பேரு சொல்றாங்க, ராஜா நாங்க நீங்க வச்ச சிலை என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். உடனே என்ன பண்ணாங்க, அப்படியே தூக்கி அக்னியில போட்டாங்க. அக்னியில எப்படி போட்டாங்க, 3 பேரையும் கட்டுன மாதிரி போட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த அக்னிக்குள்ள 4 பேரு கட்டுகள் அவிழ்க்கப்பட்ட நிலைமையில. ஒரே மாற்றம் என்னன்னா, போடும்போது கட்டோடு போடப்பட்டாங்க, ஆனா உள்ளுக்குள்ள போன போது கட்டு அவிழ்க்கப்பட்டு இருந்தாங்க. சோ இது என்ன குறிக்குதுன்னா, அந்த பாருங்க, அந்த 3 பேரும் சொல்லுவது இங்க எக்காலம் ஊதுவது கடைசியான சாட்சி. நெக்ஸ்ட் அங்க 3 பேரையும் கட்டி அந்த அக்னிக்குள்ள போடுவது. இங்க பார்த்தோம்னா உபத்திரவத்தின் மத்தியில இவர்களுக்கு என்ன நடக்கணும், அந்த பானை என்ன ஆகுது, உடைக்கப்படுது. அங்க பாருங்க, அக்னிக்குள்ள போட்டவன கயிறு என்ன ஆயிடுது, அவிழ்க்கப்படுது. அப்படின்னா மாம்சக்கட்டு, மாம்சக்கட்டிலிருந்து அவங்க என்ன ஆயிடுறாங்க, விடுபட்டுறாங்க. இங்க பார்க்கும் போது பானை வந்து உடைக்கப்படுது, மாம்ச சரீரத்தில் மறிச்சிடுறாங்க. ஆனா இங்க அடுத்து என்னன்னா, அவர்கள் அந்த மாம்சத்துல மறிச்ச உடனே, பானை உடைக்கப்பட்ட உடனே என்ன விஷயம் தெரியுது, நிழல்ல எக்காலம் ஊதி பானை உடைச்ச மறு நிமிஷம் தான் மீதியானியருக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிச்சு. எக்காலம் ஊதின போது அவங்களுக்குள்ள குழப்பம், பயம், திடீர்னு சத்தம்,
அவ்வளவுதான், என்ன தெரியல. நெக்ஸ்ட் கூட ஒரு சத்தம், பானை உடைக்கிறது. அந்த தொடர்ந்து தெரிஞ்சு அவர்களை சுற்றிலும் பிரகாசமான வெளிச்சம். பாருங்க, தீவட்டியும் என்னதான் நம்ம சொல்கிறோம், என்னதான் சத்தியம் தான், ஆனா நல்லா கவனிங்க, எக்காலமும் சத்தியம், தீவட்டியும் சத்தியம். ஆனா எக்காலம் பானை உடைக்கிறதுக்கு முன்னால, தீவட்டி பானை உடைச்சதுக்கு பின்னால, ரெண்டுமே சத்தியம் தான், ரெண்டுமே பாதங்கங்கள் தான் வெளிப்படுத்துறாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியம், ஒன்னு பானை உடைக்கிறதுக்கு முன்னால, ஒன்னு பானை உடைச்சதுக்கு பின்னால. அப்படின்னா ஒரு விதமான சத்தியத்தின் சாட்சி முதல்ல எக்காலம் ஊதுறதுல செய்யறாங்க. அதாவது மாம்சத்துல இருந்த அவர்கள் அந்த சாட்சி கொடுக்கும் போது நாம் விசுவாசிக்கிறோம். உலகம் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும், அத கொஞ்சம் புரியாத அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும், ஆனா ஏதோ பயங்கரமா நடக்கிறது தெரியும். ஆனா அதை தொடர்ந்து அவர்களுடைய மரணம் சம்பவிக்கும். மரணம் சம்பவிச்சதுக்கு பின்பு அதே அந்த வெளிச்சம் என்ன ஆகுது, பிரகாசம் அடையுது. என்னன்னா அவர்கள் எந்த சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தாங்களோ அந்த சத்தியமானது அவர்கள் மரணம் சம்பவித்த பின்பு அது ஜனங்களுக்கு ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். அப்படின்னா அவர்கள் உலகத்துக்கு இவர்கள் பேசின சத்தியம் அது பேசப்பட்ட கோணத்துல புரிவதற்கு அதிக வாய்ப்புகள் அங்க இருக்கு. இதை நாம் எங்க லிங்க் பண்ணணும்னா, ஏழாவது கலசம் ஊற்றப்படுவது ஆகாயத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 16:17-18, ஆகாயத்துல ஏழாவது கலசம் ஊற்றப்பட்ட போது பரலோகத்திலிருந்து ஆயிற்று என்று ஒரு சத்தம் வந்துச்சு. அதன் பின்பு என்ன ஆகுது, சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்கள். ரொம்ப அருமையான ஆர்டர், நீங்க ரெவலேஷன் பார்த்திருக்கிறீங்க தேவன் கிருபையில. அதாவது இந்த ஏழாவது கலசம், இது சபையினுடைய ஓட்டம் முடிவுக்கு வரும்போது இது ஊட்டப்படுது. பாருங்க, அதுல சபையினுடைய சாட்சி அது அந்த ஆகாயத்துல பரவி முழு உலகம் போகுது. இதெல்லாம் உங்களுக்கு சகோதரர் மில்லினியம் பிக்சர்ஸ்ல எடுத்துருப்பாரு, அது ரொம்ப அருமையான கருத்து. எப்படி ஃபீட் மெம்பர்ஸ் பாத அங்கங்கள் கொடுக்கிற கடைசி சாட்சி இந்த ஆகாய மண்டலத்தின் மூலம் முழு உலகத்துக்கு எட்டும். அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அந்த என்ன சொல்லலாம், ஊடகங்கள், மீடியா, இன்டர்நெட், டெலிவிஷன், ரேடியோ, எல்லா விஷயங்களின் மூலம் பாத அங்கங்களுக்கு சம்பவிக்கிற விஷயங்கள் முழு உலகத்துக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஆனா அதை தொடர்ந்து என்ன வருதுன்னா சத்தங்கள், அப்புறம் இல்ல சத்தங்கள் இடி முழக்கங்கள், மூணாவது என்ன வருது, சத்தங்கள் வந்து இந்த பாதங்கள் கொடுத்த சாட்சி பத்தின டிஸ்கஷன், அதே சமயத்தில் அவர்களுடைய மரணத்தை குறிச்ச டிஸ்கஷன் முழு உலகத்துக்கு போகும். இன்னைக்கெல்லாம் இது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. உலகத்துல ஒரு மூலையில எந்த சம்பவம் நடந்தாலும் அது உடனே அடுத்த மூலைக்கு எட்டுவது மாத்திரமல்ல, அந்த சம்பவம் பிரச்சனைக்குரியதா இருந்துச்சுன்னா அது குறித்த விவாதம் எல்லா தரப்பினர் மத்தியில் ஏறெடுக்கப்படுவது பார்ப்போம். சில இடி முழக்கங்கள், கான்ட்ரோவர்சிஸ், குழப்பம் ஆரம்பத்தில் பார்க்கும் போது ஜனங்களுக்கு அது பயமா தான் இருக்கும். யார் இந்த வகுப்பா, ரொம்ப சின்னவங்க, ஆனா இவர்களை இன்னைக்கு உலகத்துல அதிகாரத்தில் இருக்கிற அமைப்புகள் உபத்திரவப்படுத்திருக்குது, மறிக்க செஞ்சிருக்குது. நெக்ஸ்ட் அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளை உலகமே கொஞ்சம் சிந்திக்க வாய்ப்பு இருக்கும். அப்பதான் அது என்ன ஆகுதுன்னா மின்னல்கள், மின்னல்கள் என்னன்னா ஷார்ப் ட்ரூத். அவர்கள் என்ன சொல்லிட்டாங்களோ அதே விஷயம் இப்போ பளிச்சுன்னு ஜனங்களுக்கு புரியாத சில விஷயங்களை பற்றின சத்தியத்தை அங்க கொண்டு வரும். சோ அருமையா இருக்கு இது. இப்படி நாம இணை எடுக்கலாம். இப்ப ரெவலேஷன்ல பாக்குறோம் ஏழாவது கலசம், இதே விஷயத்த டேனியல் விஷயத்தோட தொடர்பு படுத்தலாம், கிதியோன் விஷயத்துல அங்க நாம தொடர்பு படுத்தலாம். அப்போ இதுதான் அந்த எக்காலம் ஊதுவது அவர்கள் கடைசி சாட்சி அறிவிக்கிறாங்க, பின்பு பானை உடைக்கப்படுவது அவர்கள் மாம்சத்துல உபத்திரப்பட்டு மறுக்கிறாங்க, ஆனா அந்த மரணத்துல அங்க வெளிப்படுத்து அவர்கள் கொடுத்த சத்தியத்தினுடைய பிரகாசமான வெளிச்சம். அப்போ புரியும் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பட்டயம் தான் கிதியோன் கையில இருந்துச்சு. தேவனுடைய மெய்யான ஜனங்கள், அந்த மெய்யான திட்டம், அந்த மெய்யான திட்டம் பற்றின சாட்சி தான்
கர்த்தர் தலைமையில இவர்களே கொடுத்துட்டாங்க என்பது அங்க வெளியே வரும் என்று நாம பாக்குறோம்.
அப்ப அந்த ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்துல பாத அங்கங்கள் மேல நிறைவேறுவது அவர்கள் பங்கெடுக்கிற விஷயங்கள் நாம இங்க பாக்குறோம். ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு அம்சம் இருக்குது. என்னன்னா கிதியோனோடு எவ்வளவு பேர் யுத்தம் பண்ணாங்க? 300 பேர். இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய கடைசி காட்சிகளை எந்த எந்த வசனம் எல்லாம் சொல்லுதோ அங்கு எல்லாமே இந்த அம்சத்தை நம்ம பார்க்க முடியுது. தானியேல் 3 அதிகாரம், நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமா இருந்து சாட்சி கொடுத்தவங்க பாத அங்கங்களுக்கு நிழல். ஆனா எத்தனை பேர் இருந்தாங்க? 3 எபிரேய புருஷர். அது ஏன் பாத அங்கங்கள் 3 சொல்லணும்? 3 எபிரேய புருஷர்கள். கர்த்தர் இயேசு கெத்செமனேல இருந்தது அவருடைய ராக்காலம். ஒரு வகையில் அது சுவிசேஷத்தின் முடிவு ராக்காலம் பத்தி. அப்ப அவரோட எத்தனை பேர் தான் இருந்துட்டாங்க? 3 பேர் தான் இருந்துட்டாங்க. இங்க பார்த்தா கிதியோன் கூட 300 பேரு, ஆனா எத்தனை படையா? 3 படையா இருக்காங்க. சோ பாத அங்கங்கள் பத்தி பேசுற இடங்கள்ல எல்லாம் அந்த கடைசி சம்பவங்கள் நிறைவு பெறும் போது அது என்னமோ 3 என்கிற இந்த எண் தொடர்ந்து வருவது பார்க்க முடியுது. சோ இது இதை குறிச்சு நாம ஏதாவது ஒருவேளை கருத்து நமக்கு இருக்கணுமா? அதுதான் நம்ம யோசிக்கிறோம். ஒருவேளை யுகத்தின் முடிவுல இந்த சம்பவங்கள் நடக்கும் போது பாத அங்கங்கள் தேவனுடைய பார்வையில ஏதாவது ஒரு ரீதியில 3 பிரிவா இருக்க வாய்ப்பு இருக்குதா? தெரியல, அப்படி இருக்கலாம் என்பது நம்ம யோசிக்கிறோம். சில கருத்துக்களை தியானிக்கிறோம். தேவன் இறுதியில நமக்கு காண்பிக்கணும். எப்போதுமே தீர்க்க தரிசனங்கள் நாம் ஆராயும் போது அந்த ஒரு எல்லை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனா நாம் சில கருத்துக்களை முன் வைக்கலாம் ரொம்ப தாழ்மையில, அவ்வளவுதான். அப்போ கடைசி காட்சிகளை பத்தின வேதத்தின் சம்பவங்கள் எல்லாவற்றிலுமே பாதங்களை குறிப்பிடும் போது 3 என்கிற அந்த ஒரு எண் வருவது நம்மை சிந்திக்க வைக்குது. ஒருவேளை அது பாத அங்கங்களுக்குள்ள ஏதாவது 3 பிரிவு என்கிற ரீதியில இருக்குமா என்று நம்ம யோசிச்சோம்னா இருக்க வாய்ப்பு இருக்கலாம் என்று நாம சொல்லலாம். எப்படின்னா இதுக்கு 2 கருத்து நம்ம கொடுக்கிறோம். முதல் கருத்து பாருங்க, இது வந்து ஒரு உலகளாவிய செட்டப். உலகம் முழுக்க இது நிறைவேறும், இந்த சம்பவம் நிறைவேறும் போது. புரியுதுங்களா? கிதியோன் கர்த்தர் இயேசுக்கு என்று சொல்லும் போது அவரோடு கூட இருக்கிற அந்த 300 பேரு 100 பேரா பிரிக்கப்படுறாங்க. அப்படின்னா கர்த்தரோடு அப்ப இந்த ஒரு மாபெரும் நிறைவேறுதல் பங்கெடுக்கிற பாத அங்கங்கள் எல்லாருமே 100 என்று நாம் எடுக்கலாம். அப்படின்னா என்னன்னா அவர்கள் பூரணமான அர்ப்பணிப்பு, அதாவது முழுமையான அர்ப்பணிப்பு, முழுமையான வைராக்கியம், முழுமையான விசுவாசம் உள்ள வகுப்பாரா தான் இருப்பாங்க. அதுதான் ஒருவேளை 100 100 பிரிக்கப்படுவதனுடைய அர்த்தம். சரி, அப்படி 3 பிரிக்கப்படுவது என்ன விதத்துல நிறைவேறு என்று சொன்னா பாருங்க, இது அரசியல் மதம், உயர்ந்த அதிகாரத்துல உலகத்தின் மீது இருப்பாங்க. அப்ப முழு உலகத்தின் மீது இந்த ராக்காலம் வரும். முழு உலகத்தில் இருக்கிற பாதங்கங்கள் இந்த ராக்காலத்துக்குள்ள கடந்து போவாங்க என்று சொல்லும் போது இந்த முழு உலகத்தை பேசிக்கா அடிப்படையா 3 பாகமா நாம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா அதிகாரத்தில் இருக்க போறது 3 மாபெரும் அமைப்புகள், மிருகம், ஸ்வரூபம், வலுச்சர்ப்பம். புரியுதுங்களா? பொது மார்க்கம், WCC மற்றும் அரசியல் அமைப்புகள், இந்த 3 தான் என்ன எடுக்குது? 1 எடுக்குது. என்னதான் 3 அமைப்புகளும் ஒன்றாகி தங்கள் ஆதிக்கத்தை உலகத்தின் மேல செலுத்தினாலும் ஒவ்வொரு அமைப்புக்குமே தங்களுடைய ஆதிக்கம் என்று ஆதிக்கம் வந்து ஒரு சில தேசங்கள் மேல, ஒரு சில பகுதிகள் மேல ஆதிக்கம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் என்ன சொல்ற, புரியுதா உங்களுக்கு? 3 அமைப்புகள் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை சேர்ந்த மாதிரி முழு உலகத்தின் மீது செலுத்துறாங்க. ஆனாலும் அந்த 3 என்று ஒரு அமைப்பை தனியா எடுத்தீங்கன்னா அதனுடைய ஆதிக்கம் ரொம்ப விசேஷமா சில பகுதியில் மாத்திரம் இருக்கும். இன்னொன்று எடுத்தீங்கன்னா அதனுடைய ஆதிக்கம் விசேஷமா சில பகுதிகள் மேல இருக்கும். மூன்றாவது அமைப்பு எடுத்தீங்கன்னா அதனுடைய ஆதிக்கம் பூமியில விசேஷமா சில பகுதி மேல மாத்திரம் இருக்கும். உதாரணத்துக்கு போக் மார்க்கம் என்று எடுத்தா, சரி, நமக்கு ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலத்தில் முழு உலகத்தின் மீது போக் மார்க்கத்துக்கு அதிகாரம் இருக்கும். ஆனாலும் அதனுடைய ஆதிக்கம் என்பது விசேஷமா சில தேசங்கள் மேல ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு இத்தாலி எடுக்கலாம், பிரான்ஸ் எடுக்கலாம். இன்னைக்கெல்லாம் ரோம கத்தோலிக்க அமைப்பினுடைய ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிற சில முக்கியமான தேசங்கள் இந்த தேசங்கள். அங்க என்னதான் வந்து அரசியல் அமைப்புகள் உருவானாலும், என்னதான் புரோட்டஸ்ட் அமைப்புகள் உருவானாலும், அந்த தேசங்கள்ல யாருக்கு தான் ஆதிக்கம் அதிகம்? போப் மார்க்கத்துக்கு தான் அதிகம். அதே போல புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் எடுத்துக்கொள்வோம், மிருகத்தின் ஸ்வரூபம், அமெரிக்கா, இங்கிலாந்து, இந்த ஆங்கிலோ சாக்சன்ஸ் அப்படின்னா வெள்ளை ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க. அந்த ஜனங்கள் இருக்கிற தேசங்கள் எல்லாமே யாருடைய ஆதிக்கத்துக்குள்ளதான் இருக்குன்னா புரோட்டஸ்டன்ஸினுடைய ஆதிக்கம். என்னதான் அரசியல், என்னதான் போப் மார்க்கம் புரோட்டஸ்டன்ட் கூட இணைஞ்சிருந்தாலும் இந்த தேசங்களை அப்ப கூட யார்தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க? ரொம்ப அதிகமா புரோட்டஸ்டன்ட் தான். மூணாவது ஒரு பிரிவு எடுத்தா ரோம கத்தோலிக்க ஆதிக்கமும் இருக்காது, புரோட்டஸ்டன்ட் ஆதிக்கமும் இருக்காது. அரசியல் அமைப்புகளுடைய நேரடியான ஆதிக்கத்துல சில தேசங்கள் இருக்கும், சைனா, ரஷ்யா, இந்தியா கூட இருக்கலாம். அப்படின்னா சைனா ரஷ்யாலாம் கம்யூனிசம், அங்க வந்து நீங்க எந்த கிறிஸ்தவ அமைப்புக்கும் என்ன கிடையாது, டாமினேஷன் கிடையாது. ஆனா அரசியல் அந்த 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 கவர்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற இந்தியா கூட அப்படித்தான் நம்ம எடுக்கலாம். இந்தியாவில கூட நீங்க போப் மார்க்கத்துக்கு சொல்ல முடியாது, புரோடஸ்டன்ட் அமைப்புகளுக்கு சொல்ல முடியாது. ஆனா யாரு அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அப்ப என்னன்னா ஒருவேளை இந்த மூன்று அமைப்புகளே தனித்தனியாக இருந்து அந்த ஏற்ற சமயத்தில் ஒன்றுபட்டு ஆதிக்கத்தை செலுத்துவதனால அவங்களுக்கு கீழே வரக்கூடிய ஜனங்கள்ல கூட அதே பிரிவு வித்தியாசம் இருக்கலாம். அதாவது ஒருவேளை போப் மார்க்கம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தேசங்கள்ல இருக்கிற பாதங்கங்கள் அங்க ஒரு டீமா இந்த வேலை செய்வாங்க நிச்சயமா. புரோட்டஸ்டன்ட் அமைப்புகள் ஆதிக்கத்தில் இருக்கிற தேசங்கள்ல அங்க இருக்கிற பாதங்கங்கள் அங்க இருந்து இந்த சாட்சியை அவர்கள் தெளிவா செய்வாங்க. மற்றும் சொல்ல போனா இந்த வலு சர்ப்பம் அரசியல் அமைப்பு ஆதிக்கத்தில் இருக்கிற தேசங்கள் ரொம்ப கம்மி அங்க பாதங்கங்கள். இருந்தாலும் ஒருவேளை அங்க இருக்க போகிற பாதங்கங்கள் அந்த வேலை அங்க செய்யலாம். ஒருவேளை இந்த பாதங்கங்கள் மூணு பிரிவா பிரிக்கப்படுவதற்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கலாம், இல்லைன்னா இன்னொரு விளக்கம் கொடுக்கலாம். இதுல நமக்கு தேவன் தான் காமிக்கணும். இன்னொரு விளக்கம் வந்து ரொம்ப ஸ்கிரிப்சுரலான விளக்கம். மூணு பேரை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்னா பாருங்க, 300 பேரு 100-100 பிரிச்சுட்டாலும் ஒரு 100 யாரோடு இருப்பாங்க? கிடியோன் கூட இருப்பாங்க. இது நல்ல க்ளூ. 100-100 மூன்று படைகள், ஒரு படைக்கு மாத்திரம் ஒரு விசேஷம் என்னன்னா அந்த படை யாரோடு இருந்தாங்க? கிடியோனோடு. கிடியோன் என்னதான் கட்டில கொடுத்தார்னா, நான் செய்வதை பார்த்து நீங்க அப்படியே என்ன பண்ணும் செய்யணும். அப்படின்னா கிதியோன் என்ன செய்கிறாரோ அதை முதல்ல அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை யாருக்கு இருந்துச்சு? ஒரு 100 பேருக்கு தான் இருந்துச்சு. மற்ற 100-100 கண்டிப்பா இந்த 100க்கு பின்னால்தான் என்ன பண்ணிருப்பாங்க? பெற்றுக்கொண்டிருப்பாங்க. ஆனாலும் பெற்றுக்கொண்டாங்க. இவர்கள் என்ன செஞ்சாங்களோ அதையே அவர்களும் செய்து முடிச்சாங்க. அதனால எந்த வித்தியாசமும் கிடையாது. 300 பேரும் சபை தான், 300 பேரும் பாதங்கங்கள் தான். ஆனா அந்த 100 பேர் ரொம்ப விசேஷமா இருக்குது. என்னன்னா அவர்கள் கிதியோன் கூடையே இருந்தனால அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்லாக்கியம்னா, கிதியோன் செஞ்சதை உடனே என்ன பண்ணிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அப்படின்னா இது யாரும் குறிக்கலாம்னா, ஒருவேளை கடைசி காலத்தினுடைய பிக்சர் பார்க்கும் போது கிதியோனுக்கு அருகாமையில தங்களை காத்துக் கொள்ளுகிறவங்க, கர்த்தர் இயேசுவுக்கு ரொம்ப அருகாமையில தங்களை காத்துக் கொள்ளுகிற பாதங்கங்களுக்கு இவங்க நிழலா இருக்கலாம். அது என்னது? கர்த்தர் இயேசுவுக்கு மிக அருகாமையில ஆவியில எல்லா விதத்திலையும். அதனால அந்த 100 பேர் அதாவது அந்த முதல் குரூப் என்ன பெற்றுக் கொள்ளுகிறாங்கன்னா, நடக்க போற விஷயங்களை முன்கூட்டியே என்ன பண்றாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, மற்றவர்களை பார்க்கலாம். உலகம் முழுக்க நாம எடுத்தோம்னா கண்டிப்பா இந்த விஷயம் அப்ளை பண்ணா ஒரு சிலருக்கு பொருந்தும். பாதங்கங்கள் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பாதங்கங்கள் தான். ஆனா நடக்க போகிற விஷயங்கள் என்ற விஷயங்களை நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தெரிஞ்சுக்கிறோமா, அப்படி இல்லவே இல்லை. ஒரு சில பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னமே என்ன பண்ணிடுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இதோ இப்ப நம்ம இந்த காரியங்களை ஆலோசிக்கிறோம், தியானிக்கிறோம். ஆனா நம்ம இதெல்லாம் தியானிக்கிறதுக்கு முன்னமே இத ஒரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க, ஆராய்ந்து அறிஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் மூலம் தான் நாம என்ன பண்ணிருக்கிறோம், தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு. அப்போ இந்த கிதியோனோடு இருந்து நடக்க போகிற விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்ச அந்த ஒரு படையானது கடைசி நாட்கள்ல கர்த்தருக்கு ரொம்ப அருகாமையில தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொண்டது நிமித்தம் நடக்கவிருக்கிற காரியங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு பாக்கியம் பெற்ற பாதகங்களை அது குறிச்சதுன்னா, மற்ற 200 ஒருவேளை அவர்கள் கிட்ட இருந்த அந்த விஷயத்தை பின்பு பெற்றுக்கொள்ளுகிற மற்றவர்களுக்கு அடையாளமா இருக்கலாம். ஆனாலும் 300 பேருமே அந்த வேலையை கிதியோன் சொன்ன பிரகாரமே செய்து முடிக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமே அங்க இல்லை. இது கிதியோன் சம்பவத்துல ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்துல பாத அங்கங்கள் பற்றின சில விஷயங்கள் நாம இன்னைக்கு பார்க்கிறோம். இப்ப 2வது சம்பவத்துக்கு நாம போலாம். இது நீங்க ஏற்கனவே சகோதரர் உங்கள் முன்பு பேசின ஒரு தலைப்பு, அதனால அதுவும் சுலபமா நாம முடிக்கலாம். இது எலியா தீர்க்கதரிசி பற்றின சம்பவம். 2 ராஜாக்கள் 2 அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசன பகுதி ரொம்ப முக்கியம். அதாவது கடைசி நாட்களுடைய நிகழ்வுகளை நாம தியானிக்க ஆரம்பிச்சா இன்னுமே இப்ப இருக்கிற பாத அங்கங்களுக்கு ஒரு சவாலான ஒரு பகுதி தான் இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் குறித்து இப்போ பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில 2 விதமான கருத்துக்கள் நிலவுவதை நாம காண முடியும். அதுல இன்றைக்கு ஒரு விதமான கருத்து உங்கள் முன்பு நாம வைக்கிறோம். ரொம்ப தாழ்மையில இந்த 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, 2 காரணம் சொல்லலாம். முதல் காரணம், இது தீர்க்கதரிசி எலியாவுடைய வாழ்க்கை. எலியாவுடைய வாழ்க்கை ஏன் நமக்கு முக்கியம்னா, எலியா சபைக்கு அருமையான ஒரு நிழல். அதனால எலியாவினுடைய வாழ்க்கையின் அனுபவமா இது இருக்கும் போது நிச்சயம் இது சபையினுடைய வாழ்க்கையில சம்பவிக்க போகிற அனுபவங்களை காண்பிக்கிற வசன பகுதி. நாம் இன்னைக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால இது கூர்ந்து கவனிக்கணும். 2வது முக்கியமான காரணம் என்னன்னா, எலியாவின் வாழ்க்கையில எந்த அனுபவத்தை அது காண்பிக்குதுன்னா, அவருடைய ஊழியம் முடிவுக்கு வந்து சுழல் காற்றுல பரத்துக்கு அவர் ஏறின அனுபவத்தை இந்த வசன பகுதி காண்பிக்குது. இது எதுக்கு நிழல்னா, சபையினுடைய ஓட்டம் முடிவுக்கு வந்து அவர்கள் உபத்திரவத்தின் மத்தியில மகிமை அடைவதற்கு அருமையான நிழல். அதனால இந்த வசன பகுதி end time prophecies-ல ரொம்ப முக்கியம், கடைசி கால தீர்க்க தரிசனங்கள்ல ரொம்ப முக்கியமான வசன பகுதி. சரி, இந்த வசன பகுதியில என்ன இருக்குது, என்ன பதிவாகி இருக்குதுன்னா, நீங்க ஒரு முறை வாசிச்சிடுங்க. முதல் 11 வசனங்கள் நிதானமா,
அதற்கு அவன், நான் உங்களை விடுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய
அவருடைய ஊழியம் முடிவுக்கு வந்த போது கர்த்தர் வந்து அவருக்கு தெளிவா சொல்லியிருந்தார், எலியா நான் உன்னை சுழல் காற்றுல எடுத்துக் கொள்வேன். இந்த செய்தி அவருக்கு அறிவிக்கப்பட்ட பின்பு அவர் ஒரு பயணத்தை மேற்கொள்றார். அந்த பயணம் முழுவதும் எலியாவுக்கு இருதயத்துல என்ன இருந்துச்சுன்னா, தன்னை தேவன் சுழல் காற்றுல எடுத்துக் கொள்ளுவார். இந்த எதிர்பார்ப்பை தாங்கிட்டு அவர் அந்த பயணத்தை மேற்கொள்றார். அந்த பயணம் நான்கு முக்கியமான இடங்களை கடந்து போகுது. இந்த நான்கு இடங்களுக்கு ஒரு ஒற்றுமை என்னன்னா, இந்த நான்கு இடங்களுமே எலியாவுக்கு கர்த்தர் தான் காண்பிக்கிறார். இந்த நான்கு இடத்திலையுமே எலியாவுக்கு தான் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த நான்கு இடத்திலையுமே அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறல. இதுதான் அந்த நான்கு இடங்களுக்கு இருந்துட்ட ஒற்றுமை. இந்த நான்கு இடங்கள் என்ன அப்படின்னா, தாம் எடுத்துக்கொள்ளப்படுவோங்கிற எதிர்பார்ப்போடு எலியா எலிசாவோடு சேர்ந்து கடந்து போன நான்கு இடங்கள் கில்கால், பெத்தேல், எரிகோ மற்றும் யோர்தான். இது எதுக்கு அருமையான நிழல் என்று பார்த்தோம்னா, எலியா சபைக்கு நிழல். சபையானது தங்களுடைய மகிமை நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்போடு கடந்த நான்கு முக்கியமான வருடங்களுக்கு நிழலா இருக்குது. அது என்ன நான்கு வருடங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம மேல எழுதியிருக்கிறோம். 1874 அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு எலியா எலிசா வகுப்பாருக்கு. ஏன்னா அது இரண்டாம் வருகையின் வருஷம், இரண்டாம் வருகையில சபை கர்த்தரோடு இணைஞ்சிடும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 78 இருந்துச்சு அது முதலாம் உயிர்த்தெழுதலின் வருடம், ஒருவேளை முழு சபையும் மகிமை அடைஞ்சிடுவாங்க. ஆனா அங்கேயும் அது நடக்கல. 1981 அது பரம அழைப்பு பொதுவாக கொடுக்கப்பட்டு முடிவுக்கு வந்துச்சு, அதனால் அந்த எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா அங்கேயும் அது நிறைவடையல. 4வது வந்து என்ன பார்க்கிறோம், 1914 அது பிரதர் அசல் அப்ப இருந்த சகோதரர்கள் எல்லாருக்குமே மிகுந்த எதிர்பார்ப்பு, சபை நிறைவு முடிஞ்சிடும். ஏன்னா அது சுவிசேஷகத்தின் அறுவடையின் முடிவு, ஏன்னா அது புறஜாதியார் காலம் முடிவுக்கு வந்த வருஷம், எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆச்சரியம், அங்கேயும் சபை நிறைவு சம்பவிக்கல. ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல் பிக்சர். இந்த வசன பகுதியா ரொம்ப முக்கியம்னா, பிரதர் அசுல் அவர்கள் இந்த வசன பகுதிக்கு இந்த வசன பகுதியை கூர்ந்து பார்த்து இந்த கருத்துக்களை எப்பதான் சொன்னார்னா, 1914 பின்பு. 1914 மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்து அது நிறைவேறல என்ற போது சகோதரர்கிட்ட அநேகர் கேள்விகள் கேட்டாங்க, பிரதர் நம்ம எதிர்பார்த்தது ஏன் சம்பவிக்கல? அப்ப பிரதருடைய பதில், நாம் எதிர்பார்த்தோம் அது சம்பவிக்கல, ஆனா அதனால் வருத்தம் இல்ல, சந்தோஷம்தான் படுறோம், தேவன் கொஞ்சம் காலம் நமக்கு வச்சிருக்கிறாங்க. ஆனா ஏன் நாம எதிர்பார்த்தது சம்பவிக்கல என்று கேட்டா, சபை நிறைவு அடைவதற்கு முன்பு அவங்க வாழ்க்கையில சில சம்பவங்கள் இன்னுமே நடக்க வேண்டியுள்ளது என்று நான் நினைக்கிறேன். அந்த சம்பவங்கள் எலியானுடைய எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு இருக்குது என்று சொல்லி, அப்பதான் இந்த வசன பகுதியை அவர் மேற்கோள் காண்பிச்சு இந்த நான்கு இடங்கள் அந்த எதிர்பார்ப்பு, நாலு இடத்துலயும் அது பொய்த்து போனது, இது எல்லாம் இந்த நான்கு வருடங்களுக்கு குறிப்பிட்டு, நான்கு வருடங்கள் அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்திருக்கலாம், எப்படி அது நிறைவேறல என்பதெல்லாம் அருமையா சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் பத்தி பேசுறார். 1914 என்பது எலியா கடைசியாக காண்பிக்கப்பட்ட யோர்தானுக்கு யோர்தான் மூலம் காமிக்கப்படுது. 1914 நிழல். எலியா அந்த யோர்தானுக்கு வந்த பின்பு ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் மேற்படி எலியா பயணித்து போவதற்கான ஒரு இடத்தை அவர் என்ன பண்ணல, குறிப்பிட்டு சொல்லல. இல்லையா இங்க போங்க நான் எடுத்துக்கொள்றேன், இங்க சொல்லவே இல்லை கர்த்தர்.
அப்போ இந்த நான்கு இடங்கள் எது கருமையான அடையாளம்னா, கர்த்தரே சொன்ன நான்கு இடங்கள் கர்த்தருடைய வேத வார்த்தைகளிலேயே நமக்கு கிடைக்கப்பட்ட நான்கு முக்கியமான டேட். 74, 78, 81, 1914. சோ இப்போ அந்த யோர்தானுக்கு பின்பு, ஆனா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு என்று சொன்னா, ரெண்டு சம்பவம் நடந்துச்சு எலியானுடைய வாழ்க்கையில. இது சுவிசேஷகத்தின் முடிவில் பாதங்கங்கள் விஷயத்துல நடக்கணும். எப்ப நடக்கணும் பாதங்கங்கள் விஷயத்துல? நிழல் பார்த்து சொன்னீங்கன்னா எப்படி சொல்லலாம்? எலியாவுக்கு எப்ப நடந்துச்சுன்னா, யோர்தானுக்கு பின்பு சுழல் காற்றுக்கு முன்பு. அப்ப பாதங்கங்களுக்கு எப்ப நடக்கணும்? நீங்க இப்பதான் சப்ஜெக்ட் சொன்னல. எலியாவுக்கு யோர்தானுக்கு பின்பு சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அடையறதுக்கு முன் எலியா வாழ்க்கையில யோர்தானுக்கு பின்னால அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு நடந்த சம்பவங்கள் நமக்கு 1914 பின்பு ஆனா மகிமை அடையறதுக்கு முன்பு நடக்க. இதுதான் ரிசல்ட் பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. இன்னும் ஏதோ இருக்குது மிச்சம் நம்ம வாழ்க்கையில, அது நடக்கணும். அது என்ன? அது அந்த வேற சம்பவங்கள். அதுதான் எலியா தன் சால்வை எடுத்து முறுக்கி யோர்தான அடிச்சு யோர்தான் இரண்டா பிரிஞ்சு எலியாவும் எலிசாவும் ஒன்றா கடந்து போன சம்பவம். பின்பு அவர்கள் பேசிக்கொண்டே போகும் போது அக்னி ரதம் ஒருமை, அக்னி குதிரைகள் பன்மை, ரெண்டுமே வந்து எலியா எலிசாவை பிரிச்சுது. இது ரெண்டும் நடந்த பின்புதான் எலியா மாத்திரம் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப யோர்தானுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுழல் காற்றில் எடுக்கிறதுக்கு முன்னால ரெண்டு செப்பரேஷன் இருக்குது, ரெண்டு பிரிவு. ஒரு பிரிவு யோர்தான்ல நடக்கும், யோர்தான் பிரியம். இன்னொரு பிரிவு எலியா எலிசா பிரிவம். ரொம்ப ஆச்சரியம். அப்போ 1914 அப்புறம் சபை நிறைவடைவதற்கு முன்பு இந்த ரெண்டு அருமையான நிழல்கள் காண்பிக்கக்கூடிய நிஜம் நிறைவேறும். இந்த ரெண்டு சம்பவங்கள் தேவன் காரணம் இல்லாம எலியா வாழ்க்கையில நிகழ்த்தி இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இதற்கு முந்தைய பயணத்தின் ஒவ்வொரு இடமும் அவ்வளவு அருமையா நமக்கு பொருந்தும் போது, நிச்சயமா இந்த ரெண்டு சம்பவங்கள் கூட பாதங்கங்கள் மகிமை அடைறதுக்கு முன்னால நடக்க வேண்டிய சம்பவங்களை குறிக்கும். நாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறது அது ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்தை நிறைவேறுகிற சம்பவங்கள். சோ இந்த ரெண்டு சம்பவங்கள் என்னவா இருக்கலாம்? பிரதர்ஸ்ல அது அழகா விளக்கம் கொடுத்துட்டார். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? அந்த முதல் சம்பவம் யோர்தானை அவர் சால்வையினால முறுக்கி அடிக்கிற சம்பவம் பிரதர்ஸில் விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்படிதான் ஒரு சம்பவம் நடக்கும். ஆனா அவர் மரண படுக்கையில் இருந்த வரைக்குமே அந்த சம்பவம் நடக்கல என்று கரெக்டா சொன்னார். கடைசி க்வெஸ்டின் புக்ல ஸ்மிட்டிங் ஆஃப் ஜோர்டான் தலைப்புல நீங்க பார்த்தீங்கன்னா, மெட்டாசர்ஜன் அதாவது பிரதர் ரசல் அவங்க கூட கடைசி பயணத்துல கூட இருந்துட்ட அவருடைய ரொம்ப அருமையான ஒரு சகோதரர் பிரதர் ரசல் மரண படுக்கையில் இருந்த போது 7th volume பத்தி கேட்கிறாரு. அந்த ஒரு பணம் பத்தி கேட்கிறாரு பிரதர் ரசல். 7th volume பத்தி யாராவது எழுதுவாங்க சொல்லிட்டாரு. ஒரு பணம் பத்தி கேட்கும்போது எனக்கு தெரியல சொல்லிட்டாங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த எலியா யோர்தான் அடிக்கிற சம்பவம் அப்படின்னு கேட்கும்போது பிரதர் ரசல், இனிமேல் தான் யாராவது செய்யணும், இதுதான் அவருடைய பதில். சோ அவர் 1916 மறிக்கிற வரைக்குமே அந்த சம்பவத்தை அவர் புரிந்து கொண்டாலும், அப்படி ஒரு சம்பவம் பாதங்கஞ்சி விஷயத்துல நடக்கல, இனிமேல் தான் நடக்க வேண்டும் என்று அவரே சொல்லிட்டு மறைச்சது. இன்ன வரைக்குமே இந்த வசன பகுதிக்கு ஒரு ஒருமித்த கருத்து நம்ம மத்தியில் இல்ல. இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய பகுதி. கருத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்து இருக்கு. ஒருவேளை அதை சகோதரர்கள் பகிர்ந்து கொள்ளும் போது நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆவியில அதைய நிதானிச்சு ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கும் கூட நாம ஒரு கருத்து முன்வைக்கிறோம். ஆனா இந்த ரசில் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? எலியா சபை பாதங்கங்கள் சால்வை எடுத்து முறுக்குனார். சால்வை பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசிகள் கிட்ட தேவனுடைய வல்லமை இருந்ததுக்கான வெளியரங்கமான அடையாளம். அதாவது அந்த தீர்க்க தரிசிகள் தங்களுடைய சால்வையை வைத்து தான் தேவனுடைய வல்லமை என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்தினாங்க. சாமியல் தீர்க்க தரிசி, எலியா, எலியாக்கு பின் எலிசா என்ற தீர்க்க தரிசிகள் எடுத்தா அத தேவனுடைய வல்லமையின் வெளியரங்கமான அடையாளமா பயன்படுத்தினா. சபை தேவனுடைய வல்லமை பெற்றிருக்கிறாங்க, அதை வெளியரங்கமா அவர்கள் எப்படித்தான் தெரிவிக்கிறாங்கன்னா இந்த சால்வை மூலம்தான். இது என்னது, இன்னைக்கு சபை பெற்றுக்கொண்டிருக்கிற அதிகாரம், அதை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க. எதன் மூலத்தா வெளிப்படுத்துறாங்கன்னா நம்ம கையில் இருக்கிற சத்தியம், ட்ரூத். அந்த சால்வை, எலியா வைத்திருந்த சால்வை, சபையினுடைய கரத்துல தேவன் கொடுத்திருக்கிற சத்தியத்தின் அதிகாரம். இந்த சத்தியத்தின் அதிகாரம் சால்வையை எலியா என்ன பண்றாருன்னா முறுக்கிறார். முறுக்கனா என்ன ஆகும், துணி அது ஒரு கம்பு மாதிரி ஆகும், ஸ்டிஃப் ஆகும், கான்சென்ட்ரேட். அப்படின்னா தமிழ் எப்படி சொல்றது தெரியல. அதாவது என்ன, எலியா சபை வகுப்பார், சத்தியத்தை தீர்க்கமா அறிவிக்கிறது. ஒரு தீர்க்கமான சத்தியம்னு சொல்லலாம், இல்ல அந்த சத்தியத்தை தீர்க்கமான விதத்துல என்று சொல்லலாம். பிரயோகிப்பான் யார் மேல, எலியா எதன் மேல பயன்படுத்தினார், யோர்தான் மேல. யோர்தான் நதி, தண்ணீர், கல், ஜனங்கள் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 17:15. அப்போ உலகத்தின் ஜனங்கள் அல்லது யோர்தானுக்கு பிரதர் சொல்லும் போது ஜட்ஜிங் டவுன், டிசெண்டர், ஜோர்தான் டிசெண்டர், கீழ்நோக்கி போறதுன்னு அர்த்தம். அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார், ஜட்ஜிங் டவுன், சோதிக்கப்படுதல். அப்படின்னா சபை தங்கள் கருத்துல தேவன் தந்த சத்தியத்தை இந்த உலக ஜனங்கள் மேல பிரயோகிப்பாங்க தீர்க்கமா. அது நிமித்தம் உலக ஜனங்கள் சோதிக்கப்படுவாங்க. என்ன ஆகும், பின்னால பாதி வலது பக்கம் பாதி இடது பக்கமா பிரிவாங்க. அப்படின்னா இந்த சத்தியம் பாதாங்கங்கள் மூலம் உலகத்தின் மேல பிரயோகிக்கப்பட்டதுனால, அது சோதிச்சதுனால உலக ஜனங்கள்ல பாதி பேர் அதற்கு ஆதரவாக, பாதி பேர் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஒருவேளை யோர்தானுக்கு அப்புறம் எலியா இப்படி செய்தது, இந்த மாதிரி ஒரு சம்பவம் பாதாங்கங்கள் வாழ்க்கையில நடக்கும், நடக்க வேணும். இது பிரதர் அசல் தெளிவா சொல்லிட்டான். ஆனா அந்த சம்பவம் நடந்துருச்சா என்று கேட்டா அது மறிக்கிற வரைக்கும் சொன்னார், இல்ல அது நடக்கல, இனி மேல்தான் யாராவது அது செய்வாங்க. இதுதான் சகோதரருடைய பதில். அது நடக்கணும், அது பின்பு அக்னி ரதம், அக்னி குதிரை எலியாவையும் எலிசாவையும் பிரிச்சிடும். அதன் பின்புதான் எலியா மாத்திரமே சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும். சரி, இப்போ இந்த யோர்தான அடிக்கிற சம்பவம் நடந்துடுச்சா 1914 பின்பு என்று கேட்டா, நம்ம பைபிள் சூழலில் ரெண்டு விதமான கருத்துகள் இருக்கு சகோதர சகோதரிகளே. அதுல ஒரு வித கருத்து நடந்துடுச்சு, இன்னொரு வித கருத்து நடக்கல, இனிமேல் தான் நடக்கணும். சரி, நடந்துடுச்சுன்னு கருத்து சொன்னா நம்ம என்ன கேள்வி கேட்கணும்னா, அப்போ அது எந்த சம்பவத்துல நிறைவேறுச்சு என்கிற கேள்வி நாம கேட்கணும். அதுக்கு அவர்கள் பதில் சொல்லணும். சரி, இது ஒண்ணு. இல்ல நடக்கல, இனிமேல் தான் நடக்கணும் என்று சொன்னா கூட நம்ம கேட்கணும், அப்ப இனிமேல் நடக்கிறது அது எந்த சம்பவத்துல நிறைவேறும் என்று கேட்கணும். சோ இப்ப முதல் கருத்து என்னன்னா, இந்த சம்பவம் எலியாஸ் தன் சால்வை முறுக்கி யோர்தான் அடிச்சு, யோர்தான் பிரிஞ்சு அதை அவங்க கடந்தது நடந்துடுச்சு என்று சகோதரர்கள் முன்வைக்கும் போது, சரி அப்ப அது எந்த சம்பவத்துல நடந்துடுச்சு என்று கேட்டா சகோதரர்களுடைய ஒரு ஆலோசனை என்னன்னா, அது பிரதர் அசில் ஏறெடுத்த ஒரு மிகப்பெரிய ஊழியத்தினுடைய பிரயாசம், போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். சந்தேகமே இல்லை, அது ரொம்ப பெரிய வேலை, அதிக பொருட்செலவு, அதிக பயணம், அதிக சகோதரர்கள் பங்கெடுத்த ஒரு வேலை, போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், ரொம்ப பெரிய வேலை. 1900களுக்கு பின்னால ஆரம்பிச்சது அது, போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன். அப்போ போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் மூலமா சகோதரர் அசிலும் கூட இருந்துட்ட சகோதரர்களும் உலகம் முழுக்க சென்று இந்த சத்தியத்தை பகிரங்கமும் அறிவிச்சாங்க. கண்டிப்பா சிலர் ஏற்றாங்க, சிலர் ஏற்றுக்கல.
அந்த சம்பவம், எலியா யோர்தானை அடிச்ச சம்பவம், யோர்தான் பிரிஞ்ச சம்பவம் ரசல் அவர்கள் மேற்கொண்ட போட்டோ டிராமா கிரியேஷன் ஊழியத்துல நிறைவேறுச்சு என்பது ஒரு கருத்து. ஆனா இன்றைக்கு நாம வைக்கிற கருத்து இது இல்ல, நாம வைக்கிற கருத்து ரெண்டாவது கருத்து. அதாவது நேரடியா சொன்னா இந்த கருத்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஏன் அப்படின்னா வசனத்தின் ரீதியா போலாம். வசனத்தின் ரீதியா போனா நல்லா கவனிச்சா தெளிவா சொல்லுங்க, யோர்தான அடிச்சது யார்? எலியா மாத்திரம். எலிசா கூட இருந்தாரு, எந்தவித பங்கும் எடுக்கல. சோ யோர்தான அடிக்கிறது எலியா மாத்திரமே செய்யற வேலை. அப்படின்னா என்ன இருக்கும், எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அது நிஜத்துல நிறைவேறும் போது? இப்ப சொன்னோம் அந்த எலியா சபை சாலை முறுக்கி அடிப்பது சத்தியத்தை அவர்கள் பகிரங்கமா தீர்க்கமா சாட்சியா கொடுக்கிறது என்று. இந்த சாலை முறுக்கி அடிக்கிறது எலியா மாத்திரம்தான் செஞ்சாரு, எலியா கூட இருந்தாரு ஆனா செய்யலன்னா என்னன்னு சொல்லலாம். இது நிறைவேறும் போது எப்படி நிறைவேறும்? அப்ப இந்த வேலை யார் மாத்திரம்தான் செய்வாங்க? சர்ச் கிளாஸ் மாத்திரம்தான் செய்வாங்க. ஆனா திரள் கூட்டத்தினர் அப்போ சபையோடு தான் இருப்பாங்க, ஆனா அதுல என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப முக்கியம். இந்த ரீதியில போட்டோ டிராமா கிரியேஷன் நிறைவேறி இருக்குமா என்று நம்ம நம்புவது கஷ்டம். ஏன்னா போட்டோ டிராமா கிரியேஷன் வந்து எல்லா சகோதரர்களும் சேர்ந்துட்டு செய்திட்ட ஒரு வேலையா இருந்துச்சு. அப்போ இது ரொம்ப முக்கியம், இந்த வேலை எலியா மாத்திரம் செய்யற வேலை. சபை அங்கங்கள் பாத அங்கங்கள் எனப்பட்டவர்கள் மாத்திரமே பங்கெடுக்கிற ஒரு வேலையாக இது இருக்கும். அப்படிப்பட்ட வேலை போட்டோ டிராமா கிரியேஷன் இல்லை என்பது நம்ம கருத்து. சரி, இது இன்னொரு கருத்து, மறுக்கிறதுக்கு இன்னொரு கருத்து என்னன்னா, சகோதர சகோதரிகளே, இது போட்டோ டிராமா கிரியேஷன்ல நிறைவேறவில்லை என்று பிரதர் ரசிலே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், இது இனி வரப்போகிற நாட்கள்ல ஒரு வல்லமையான வேலையில தான் நிறைவேறும் என்று பிரதர் ரசல் அவர்களே சொல்லிட்டாங்க. சோ அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். பாருங்க, இந்த விஷயம் பத்தி பிரதர் ரசல் பேசும்போது ஜனங்களுடைய பார்வையிலிருந்து அவரே கேள்வி கேட்டு அதுக்கு அவரே பதில் சொல்றார். அது எப்படி சொல்றாரு பாருங்க, ஜனங்கள் பார்வையிலிருந்து அவர் கேட்கிறார், டு யூ திங்க் தட் திஸ் ஹாஸ் நாட் யட் டேக்கன் பிளேஸ் மேபி அ குவஸ்டின் இன் யோர் மைண்ட்ஸ். எலியா சால்வையை முறுக்கி யோர்தான் அடிச்சு பிரிஞ்சு ரெண்டு பேரும் கறந்து போன சம்பவம் இன்னும் நிறைவேறலன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று உங்க இருதயத்தில் ஒரு கேள்வி இருக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு அவருடைய பதில், வி திங்க் இட் ஹாஸ் நாட் ஆஸ் யட் ஃபுல்லி டேக்கன் பிளேஸ். நாம என்ன நினைக்கிறோம்னா, நிழல்ல சொல்லி இருக்கிற பிரகாரம் இன்னும் நிறைவேறலன்னு தான் நினைக்கிறோம். கேள்விக்கு பதில் அவரே சொல்லிட்டாரா? அடுத்த ஒரு கேள்வியும் கேட்கிறார், டு யூ நாட் திங்க் தட் த போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன் ஹாஸ் ஹேட் அ பார்ட் இன் திஸ்? பர்டிகுலரா சகோதரர்களுடைய பார்வையிலிருந்து என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, எலியா சால்வை முறுக்கி அடிச்ச அந்த சம்பவம் நீங்க செஞ்ச போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன்ல நிறைவேறலன்னா நினைக்கிறீங்க நீங்க? இப்ப அதுக்கு பதில், இட் மேபி, இருக்கலாம். மறுபடியும் கேள்வி, வில் தேர் பீ சம்திங் மோர், அல்லது இதுக்கும் மேல ஏதாவது அதிகமா நிறைவேற வேண்டி இருக்கும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு நீங்க கேட்டா, அதுக்கு சகோதரருடைய பதில், வி டு நாட் நோ, நமக்கு தெரியல. சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசுற வார்த்தை ரொம்ப முக்கியம், வி ரேதர் திங்க் தேர் இஸ் சம்திங் மோர். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எப்படி முக்கியம்னா, அந்த வார்த்தை மாத்திரம் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல கொடுக்கிறார், அப்போ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குன்னு அர்த்தம். பாருங்க, வி ரேதர் திங்க் தேர் இஸ் சம்திங் மோர். ஃபுல் கேப் லெட்டர்ல போடுறாருன்னா அதுக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுறாரு அர்த்தம். எலியா சால்வை முறுக்கி யோர்தான் அடிச்சு யோர்தான் பிரிஞ்சு அவர்கள் கடந்து போன சம்பவம் போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன்ல முழுமையா நிறைவேறிச்சு என்று நான் கருதல. மாறாக இதை பார்க்கலும் இன்னும் பெரிய விஷயத்துல நிறைவேற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். இது வந்து
பிலிப்பியன்ஸ் 58:44 சொல்றார். கொஞ்ச நாள் கழிச்சு இதே டாபிக் பத்தி ரீப்ரின்ஸ் 59:50 பேசும்போது ரொம்ப தெளிவாவே பேசுறார் இந்த கருத்து. என்ன சொல்றாருன்னா, மோர் அண்ட் மோர் வி ஆர் இம்ப்ரஸ் தட் எலிஜாஸ் ஸ்மைட்டிங் ஆஃப் த ரிவர் ஜோர்டான் த வாட்டர்ஸ் தேர் ஆஃப் பீயிங் தஸ் டிவைடட். அதாவது எந்த அளவுக்கு எலியாஸ் தன்னுடைய சாலை வைத்து யோர்தான் அடிச்சு தண்ணீர் பிரிஞ்சு போகிறத சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆச்சரியமா அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஏன்னா this pictures a mighty work yet to be accomplished and apparently in the very near future. ஏன்னா இந்த சம்பவம் ஒரு வல்லமையான வேலையை காண்பிக்குது. அது இனிமேல் தான் நிறைவேறணும், அது இன்னும் கொஞ்சம் எதிர்காலத்துல நிறைவேறும் என்று சொல்றோம். சோ ரொம்ப அருமை. ஏன்னா பிரதர் அசல் அவங்க ஒரு கருத்தை கொஞ்சம் தெளிவா தீர்க்கமா நமக்கு முன் வைத்தா நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்னா சைலண்டா அதை ஏற்றுக்கணும். ஏன்னா அவர் லவதீஷின் மெசஞ்சர், அவர் லவதிக்கே சபையினுடைய தூதன். அவருக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்துல அவர் உணர்ந்து செய்த வார்த்தைகளுக்கு ஒரு மதிப்பு நாம வைக்கணும். ஒருவேளை அவரே சில வயத வஸ்த பகுதியில விட்டுடுப்பார், அல்லது எனக்கு தெரியலன்னு சொல்லிடுப்பார். அதை வேணா நாம என்ன பண்ணலாம், நம்முடைய முயற்சியில போய் தியானிக்கலாம், ஒரு இரண்டாம் பட்ச கருத்து வைக்கலாம். ஆனா பிரதர் அசிலே தெளிவா ஒரு கருத்தை பேசிட்டார்னா மறு பேச்சு இருக்க கூடாது. சோ அதனால்தான் நம்ம ஒரு வேளை இந்த யோர்தான வந்து சேர்ந்த பின்பு அதைய அடிச்சு அதை கடந்து போகிற சம்பவம் இன்னும் நம்ம வாழ்க்கையில அது நடக்கல அப்படின்னா இனிமேல் தான் அது சம்பவிக்க வேண்டும் என்று நாம விசுவாசிக்கும். சரி, இப்ப இன்னொரு கேள்வி, அப்ப அது இனிமேல் தான் சம்பவிக்கணும்னா அது என்ன சம்பவமா இருக்கலாம் அப்படின்னா, அதுக்கும் அந்த ஒரே ஒரு குழு தான். கடைசி நாட்கள்ல பாரங்கங்கள் விஷயத்துல நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறோம். இந்த சம்பவம் என்னன்னா எலியா மாத்திரமே அடிக்கிறார் அப்படின்னா, கடைசி விஷயங்கள் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை பொறுத்த மட்டும் பாத அங்கங்கள் மாத்திரமே செய்யற ஒரு வேலை வேற எந்த வேலை தான் இருக்குது அப்படின்னா, அவர்கள் கொடுக்கிற கடைசியான சாட்சி ஒருவனும் கிரியே செய்யக்கூடாத ராக்காலத்தின் மத்தியில. அதே விஷயத்தை தான் இங்க இந்த சம்பவம் குறிக்குது. பாத அங்கங்கள் பாத அங்கங்களாக இருந்து அவர்கள் கடைசியாக கொடுக்கிற அந்த சாட்சி தானியேல் 3:3 எபிரேய புருஷர்கள் கொடுத்த வார்த்தை, யோவான் ஸ்நானகன் ஏரோதுக்கு முன்பு கொடுத்த வார்த்தை, எலியா சாலை முறுக்கி அடிக்கிற இந்த சம்பவத்துக்கு இணையான சம்பவம் எல்லாமே இதைதான் குறிக்குதுன்னா, பாதகங்கள் இறுதியாக கொடுக்கிற சாட்சிக்கே அருமையான அடையாளம். அது கொடுத்து அதன் பின்பு என்ன நடக்கணும்னா, அக்னி ரதம் ஒரு நியாயம் தீர்க்கிற அமைப்பு, குதிரைகள் அந்த அமைப்பு கிட்ட இருந்து தீர்க்கமான சட்டங்கள் திட்டங்கள் போதனைகள் வரும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது நிரூபிக்கும் யார் எலியா யார் எலிசா. எலியா எலிசா தேவன் பார்வையில தெளிவா பிரிஞ்சு இருப்பாங்க இந்த சாட்சி சமயத்துக்கு பின்னால. அப்போ அவங்களை பிரிக்கிறது அக்னி ரதம் அக்னி குதிரை, நியாயம் தீர்க்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அது கிட்ட இருந்து புறப்படுகிற உபதேசங்கள். இது வேற ஒண்ணுமே இல்ல, ஒருவனும் கிரே செய்யக்கூடாத ராக்காலத்துல ஆதிக்கத்துல இருக்கிற மதம் அரசியல் என்ற கூட்டமைப்பு, அந்த அமைப்பு கிட்ட இருந்து பாதங்கங்கள் மேல வரப்போகிற நிர்பந்தமான சட்ட திட்டங்கள் அவர்களுடைய உபதேசங்கள் அதைய பாதங்கங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்கிற நிர்பந்தம் இதெல்லாம் குறிக்கும். இவைகள் பாதங்களை சோதிச்சு பார்க்கும் பரிசோதிச்சு பார்க்கும். அப்போ தெரியும் யார் வந்து எலியா வகுப்பார் யாரு எலிசா வகுப்பார். அது ஒரு பிரிவு வரும் அவங்களுக்குள்ள. பாருங்க, எலியா வகுப்பார் எலியா வகுப்பாரா நிப்பாங்க. அதனால அவங்க மேல மாத்திரம் ஒரு சுழல் காற்று அனுமதிக்கப்படும்னா இந்த அமைப்புகளுக்கு இசைந்து போகாம தேவன் பக்கத்துல அவருடைய சத்தியத்துக்கு சாட்சி அவர்கள் நின்று அறிவிக்கிறதுனால அவர்கள் மீது உபத்திரவம் அனுமதிக்கப்பட்டு அந்த உபத்திரவமே அவர்களை பரத்துக்கு எடுத்துட்டு போகும். பாதங்கங்கள் மகிமைக்குள்ள போவாங்க என்று நாம் அங்க பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த எலியாவுடைய சம்பவம் கூட ஒரு அருமையான சம்பவம். நாம் விசுவாசிப்பது இது ஒருவனோ கிரியை செய்யக்கூடாத ராக்காலத்துல
சபை கொடுக்கிற கடைசியான சாட்சி, அதை தொடர்ந்து அவர்கள் மேல உபத்திரவம், அவர்கள் மகிமை அடைவது. இந்த ரெண்டு சம்பவங்கள் இன்னைக்கு ரா காலத்துக்காக நாம பார்த்திருக்கிறோம். இதோடு நாம் இன்றைய வகுப்பு நிறைவு செய்யலாம். அடுத்த வரை நாம் வரும்பொழுது அடுத்த பாகம் பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.